ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
ஓம் சிவாய நமஹ. 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 சிவாய.
ஸ்ரீ சிவமகாபுராணத்திலே நான்காவதான கோட்டிருத்ர சம்ஹிதை, அதிலே அத்தியாயம் 24, திரையம்பகேஸ்வர லிங்கத்தினுடைய பெருமைகள். சூதர் கூறுகிறார், முனிவரே, முனிவர்களே, எனது குருவான வியாச முனிவரின் திருவாய் மொழியாக நான் கேட்ட ஒரு புண்ணிய சரித்திரத்தை இப்பொழுது கூறுகிறேன், கேளுங்கள். இது முன்பொரு காலத்திய நிகழ்ச்சி. முன்பு கௌதமர் என்கிற பெயருடைய ஒரு சிறந்த முனிவர் இருந்தார். அவரது மனைவியான அகலிகை சிறந்த கற்புக்கனல். தென்புறத்தில் இருந்த பிரம்மகிரி என்கிற மலையில் அவர் 10,000 வருடங்கள் கடுந்தவம் புரிந்தார். உயர்ந்த விரதங்களை அனுஷ்டிக்கும் முனிவர்களே, ஒரு சமயம் அங்கு 100 வருடங்கள் பயங்கரமான மழையின்மை நிகழ்ந்தது. மழையின்மையால் அனைவரும் பெருந்துன்பத்திற்கு ஆளாயினர். இவ்வுலகில் எங்கும் பச்சை இலை ஒன்று கூட தென்படவில்லை. அப்படி இருக்க உயிருக்கு ஆதாரமான நீர் எங்குதான் தென்படும்? ஆகவே முனிவர்கள் மனிதர்கள் பசுக்கள் பறவைகள் விலங்குகள் என அனைத்து உயிர்களும் தண்ணீர் பெற 10 திசைகளிலும் சுற்றித் திரியலாயின. இச்சமயத்தில் தான் கௌதம மகர்ஷி வருணனை குறித்து 6 மாதங்கள் கடுந்தவும் இயற்றினார். மகிழ்ந்த வருணதேவர் அவர் எதிரே தோன்றி வேண்டிய வரம் கேட்கச் சொல்ல முனிவரும் மழை வேண்டினார். வருணனோ தேவர்களது நியதியை மீறி மழை தர இயலாதன குறி வேறு வரம் வேண்டச் சொல்ல மகர்ஷியும், தேவதேவனே, என்றென்றும் வற்றாத நீரூற்றை அளிக்க வேண்டும் என வேண்ட வருணதேவரும் அவரிடம் ஒரு குழியை தோண்டச் சொன்னார். முனிவரும் உடனே ஒரு முழம் ஆழமுள்ளதாக ஒரு குழியை தோண்டினார். வருண பகவானும் அக்குழியை நீரால் நிரப்பி பிறரது நன்மைகளையே நாடும் முனிவரே, என்றென்றும் வற்றாத இந்நீரூற்று ஒரு சிறந்த புண்ணிய தலமாகும். உலகில் உமது பெயராலேயே இந்நீரூற்று சிறந்த புகழ் பெறும். இங்கு செய்யப்படும் தான தர்மங்கள், வேள்விகள், தவம், தேவ பூஜனை, பித்ருக்களை குறித்து செய்யப்படும் சிராத்தம் ஆகியன அனைத்தும் 100க்கு 100 குறைவற்ற பலனை அள்ளித்தரும் என அருள் புரிந்தார். பின் முனிவர் புகழ்ந்து துதிக்க வருணதேவர் மறைந்து அருளினார். இந்நூறு நீரூற்றின் நீரால் பிறருக்கும் உதவி புரிந்து முனிவரும் இன்பமடைந்தார். பெரியோர்களை சென்றடைந்தால் அது ஒருவனுக்கு மிகுந்த உயர்வை தரும். சான்றோர்கள்தான் சான்றோர்களின் உண்மையினை அறிவார்கள். அவர்களுக்குத்தான் அது புலனாகும். தீயவர்களை அதை அறிவார்களா? ஒருவன் எந்த ஒருவனுக்கு சேவை செய்கிறானோ அதற்குண்டான பயன்தானே பெறுவான். நல்லோர்களுக்கு சேவை புரிய நன்மையே பெறலாகும். அதுதான் பெருமையும் சேர்க்கும். அற்பர்களின் சேர்க்கை அற்பமானதைத்தான் தரும். சான்றோர்கள் என்பார் பிறர் துன்பம் கண்டு போறார். அதுதான் அவர்களது இயல்பு. தங்கள் துன்பங்களை பொறுத்து கொண்டு பிறர் துன்பம் களைவார்கள். மரங்கள், பொன், சந்தனம், கரும்பு இவை அனைத்தும் இந்நில உலகில் பிறருக்காக உள்ளனவே என்று தனக்காக அல்லவே. இவை போன்று வேறு ஏதாகிலும் உண்டோ? பிற உயிர்களிடம் கருணை, தான் என்ற அகந்தை அற்றிருத்தல், பிறருக்கு உதவும் இயல்பு, புலனடக்கம் இவை நான்கும் புண்ணியத்திற்கான 4 தூண்கள். இதன் தாங்களிலன்றோ இந்நில உலகமே நிற்கிறது. பிற உயிர்களிடம் கருணை, தான் என்ற அகந்தை அற்றிருத்தல், பிறருக்கு உதவும் இயல்பு, புலன் அடக்கம் இவை நான்கும் புண்ணியத்திற்கான 4 தூண்கள். பிற உயிர்களிடம் கருணை, தான் என்ற அகந்தை அற்றிருத்தல், பிறருக்கு உதவும் இயல்பு, புலனடக்கம் இவை நான்கும் புண்ணியத்திற்கான 4 தூண்கள். இதன் தாங்களில் அன்றோ இந்நில உலகமே நிற்கிறது. மகதோஹ்யாஸ்ரயத்பும்சாம் மகத்வாய உபஜாயதே மகாந்தத்வரூபம் ச பஸ்யந்தி நேதரே சுபாஹ உத்தமானாம் ஸ்வபாவோயம் பர துக்கா சகிஷ்ணுதா ஸ்வயம் துக்கம் ச சம்ப்ராப்தம் மன்யதேன்யஸ்ய வார்யதே விருக்ஷாஸ்ய ஹாடகம் செய்வ சந்தனம் சைக்ஷீகஸ்ததா ஏதே புவி பரார்த்தே ச தக்ஷா ஏவம் நகேச்சன தயாலு ரமதஸ்பர்சம் உபகாரி ஜிதேந்திரியகா ஏதைஷ்ச புண்ணியஸ்தம்பைஸ்து சதுர்பிர் தார்யதே மகி தயாலுர் அமதஸ்பர்சம் உபகாரி ஜிதேந்திரியகா ஏதைஷ்ச புண்ணியஸ்தம்பைஸ்து சதுர்பிர் தார்யதே மகி. பிற உயிர்களிடம் கருணை, தயாலு, தான் என்ற அகந்தை அற்றிருத்தல், பிறருக்கு உதவும் இயல்பு, உபகாரி, ஜிதேந்திரியகா, புலனடக்கம் இவை நான்கும் புண்ணியத்திற்கான 4 தூண்கள். சதுர்பிர் தார்யதே மகி. இதன் தாங்களில் அன்றோ இந்நில உலகமே நிற்கிறது. இதன் பின் கௌதமர் கிடைத்தற்கரியை இவ்வுயர்ந்த நீரூற்றை பெற்று தன் நித்திய நைமித்திக அனுஷ்டானங்களை முறைப்படி செயலானார். தினமும் செய்ய வேண்டிய ஹோமங்களுக்காக அவர் நெல், யவம், நீவாரம் அதாவது வரகு முதலிய தானியங்களை பயிரிட்டார். பலவாறான தானியங்கள், மரம், செடி, கொடிகள், பூக்கள், பழங்கள் ஆகியன செழித்து வளர்ந்தன. இங்குள்ள நீர்வளத்தைக் கண்டு பலவிடங்களில் இருந்தும் ஆயிரம் ஆயிரம் முனிவர்கள், ரிஷிகள், விலங்குகள், பறவைகள் மற்றும் உள்ள ஜீவராசிகள் இங்கு வந்து வாழலாகின. இதனால் இவரது ஆசிரமம் இப்பூமண்டலத்தின் திலகமென அழகுடன் விழுந்தது. வற்றாத இந்நீரூற்றினால், மழை பெய்யாததனால் ஏற்பட்ட பஞ்சமே அங்கு எட்டிக்கூட பார்க்கவில்லை. பின் பஞ்சத்தின் துன்பம்தான் ஏது? நற்செயல்களையே செய்து வரும் பல பல ரிஷிகள் தங்களது மனைவி, மக்கள், சீடர்கள் முதலியவர்களோடு இங்கு வந்து வசிக்கலாயினர். தினப்படி வாழ்க்கைக்காக பலவாறான தானியங்களை பயிரிட்டனர். கௌதம முனிவரின் தவப்பெருமையால் அவ்வனத்தில் இங்கும் ஆனந்தமே பொங்கி வழிந்தது. அத்தியாயம் 25. சூத புராணிகர் கூறுகிறார், முன்பொரு சமயம் கௌதம மகரிஷி தன் மனைவியான அகல்யையிடம் பூஜைக்காக நீர் கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். அவரது சீடர்களும் பக்தியோடு கமண்டலுவை கையிலேந்தி நீர் கொண்டு வர உடன் சென்றனர். அப்பொழுது முன்பே அங்கு வந்திருந்த ரிஷிபத்னிகள் அவர்களை தடுத்து, நாங்கள் நீர் எடுத்தபின்தான் நீங்கள் நீர் எடுக்க வேண்டும் என்று விரட்டினர். சீடர்கள் ரிஷிபத்னியிடம் இதை கூறவே அகல்யை அவர்களை சமாதானம் செய்துவிட்டு, தான் நீரெடுத்து வந்து தன் கணவரிடம் தர, அவரும் தன் நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்தார். இதை கண்ட தீய எண்ணம் கொண்ட மற்ற ரிஷிபத்னிகள் தங்கள் கணவன்மார்களிடம் நடந்ததை சற்று மாற்றி விபரீதமாக கூறவே விதியின் உந்துதலால் அவர்கள் கௌதமனிடம் கோபம் கொண்டனர். அதனால் அவர்கள் கௌதமருக்கு தீங்கிழைக்க எண்ணி ஸ்ரீ மகாகணபதியை ஆராதித்தனர். அடியார்க்கு இளையவரான ஸ்ரீ கணபதியும் நேரடியாக காட்சியளித்து வரவேண்ட சொல்ல அவர்கள், இறைவனே, நாங்கள் கௌதமரை மிரட்டி இங்கிருந்து வேறிடத்திற்கு துரத்த வேண்டும். அதற்கான உபாயத்தை தாங்கள்தான் செய்ய வேண்டும் என்று வேண்டினர். கணேசர் கூறுகிறார், ரிஷிகளே, தற்சமயம் நீங்கள் அற நெறிக்கு உகந்த செயலை செய்யவில்லை. ஒரு தவறும் அறியாத அவரிடம் கோபம் கொள்வது உங்களுக்கு நன்மை தராது. முதலில் உபகாரத்தை பெற்றுக்கொண்டு பின் அவருக்கே துன்பம் அளிப்பது தனக்கே கேடு தேடிக் கொள்வதாகும். அது நலமளிக்காது. அபராதம் வினாத்தஸ்மை கிருத்யதாம் ஹானிரேவச்ச உபஸ்கிருதம் புராயஸ்து தேப்யோ துக்கம் ஹிதம் நஹி யதாச்ச தீயதே துக்கம் ததா நாசோ பவேதிஹா. இவ்வளவு உயர்ந்த தவத்தை செய்த நீங்கள் நலனளிக்கும் பயனை தள்ளி தீமை விளைவிக்கும் பயனை தேடுகிறீர்களே. தீய பயனை தேடலாமா? பிரம்மதேவர் கூறியது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? தீவன் என்றுமே நல்லதை தேடான், சான்றோர்கள் என்றுமே தீயதை விரும்ப மாட்டார்கள். இதற்கு இங்கே உரையாசிரியர் திருக்குறளை ஒப்பிட்டு காட்டுகிறார். தீவினையார் அஞ்சார் விழுமியர் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு 201 திருக்குறள். அடுத்தது 202 திருக்குறளும், தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். பிரம்மதேவர் கூறியது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? தீயவன் என்றுமே நல்லதை தேடான், சான்றோர்கள் என்றுமே தீயதை விரும்ப மாட்டார்கள். முன்பு நீங்கள் பட்டினி கிடந்து துன்பப்பட்ட போது கௌதம மகரிஷி நீர் பெறுவதற்கான ஏற்பாட்டை செய்து உங்களுக்கு இன்பமளித்தார். ஆனால் இன்று நீங்கள் அவருக்கு துன்பமளிக்க விழைகிறீர்கள். இந்நுலவுலகில் இம்மாதிரியான செயல் செய்தல் என்றுமே நியாயமில்லை. ஆகவே நீங்கள் இதுபற்றி நன்கு சிந்தியுங்கள். பெண்கள் வலையில் விழுந்த நீங்கள் எனது சொல்லை ஏற்றுக்கொள்ளவில்லை எனில் அது உங்களுக்கு தீமையையும் கௌதமருக்கு மிகுந்த நன்மையையும் அளிப்பதாகவே ஆகும். இது நிச்சயம். அவர் உங்களுக்கு எப்போதும் நன்மையேதான் செய்வார். ஆகவே அவருக்கு எதிராக கபடு செய்யாதீர்கள். அது நியாயமற்றது. ஆகவே நீங்கள் வேறு வரம் கேளுங்கள். சூதர் கூறுகிறார், அந்தணர்களே, கணேசர் முனிவர்களுக்கு நன்மை தரக்கூடிய அறிவுரை கூறிய போதும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அடியார்க்கு இடிவரான சிவபாலன் கணேசர், நீங்கள் எதை வேண்டுகிறீர்களோ அதை நிச்சயம் தருகிறேன், பின் விளைவது விளையத்தானே போகிறது என்று கூறிவிட்டு மறைந்தருளினார். முனிவர்களே, இதற்கு பின் தீய எண்ணம் கொண்ட அந்த முனிவர்களின் மகிமையினாலும் அவர்கள் பெற்ற வரத்தினாலும் என்ன நடந்தது என்பதை கூறுகிறேன், கேளுங்கள். கௌதமருடைய வயலில் பயிரிடப்பட்ட நெல், யவம் முதலிய பயிர் வகைகளின் அருகில் கணேசர் ஒல்லியான பலவீனமான பசுவேடம் தரித்து நடுங்கிக் கொண்டே சென்று பயிர்களை மேய ஆரம்பித்தார். இதற்குள் விதியின் வழியால் கௌதமர் அங்கு வந்தார். கருணை உள்ளம் கொண்ட அவர் நெற்கதிர் கம்பினால் அப்பசுவை துரத்தினார். பசுவின் மேல் நெற்கதிர் கம்பு பட்டதும் அது தரையில் விழுந்து மடிந்தது. ஒளிந்திருந்து இதை கண்ட தீயவர்களான அந்த முனிவர்களும் அவர்களது மனைவிமார்களும் கௌதமர் என்ன காரியம் செய்து விட்டார் என்று கூக்குரலிட்டார்கள். நடு நெடுங்கிய கௌதமர் தன் மனைவியான அகலிகையை அழைத்து, தேவி, இங்கு என்ன நடந்தது? எப்படி நடந்தது? சிவபிரான் என் மேல் சிரம் கொண்டார் போலும். இப்பொழுது என்ன செய்வது? எங்கு போவது? கோகஸ்தி பாவம் என்னை சூழ்ந்து கொண்டதே என மனம் வருந்த கண்கலங்கி கூறினார். இதற்குள் அங்குள்ள அந்தணர்களும் அவர்களது மனைவிமார்களும் கௌதமரையும் அகலிகையையும் தீ சொற்களால் சுட்டனர். தீய எண்ணம் கொண்ட அவர்களது சீடர்களும் மகன்களும் கூட கௌதமரை கடுஞ்சொற்களால் சுட்டனர். அந்தனர் கூறுகிறார்கள், கௌதமனே, இனி எங்கள் முகத்தில் விழிக்காதீர்கள், பொங்கல். பசுக்கொலை புரிந்தவனை கண்டால் அறையில் கட்டிய வஸ்திரத்துடன் நீரில் மூழ்கி குளிக்க வேண்டும். நீர் இந்த ஆசிரமத்தில் இருக்கும் வரை அக்னி தேவரும் பிதிர் தேவதைகளும் நாங்கள் தரும் ஹவ்யம் கவ்யம் ஆகியவற்றை ஏற்க மாட்டார்கள். ஹவ்யம் என்பது தேவர்களுக்கு நிவேதனம் செய்யப்படும் சோறு. கவ்யம் என்பது பிதிர்தேவர்களான தென்புலத்தாருக்கு அளிக்கப்படும் சோறு. நீர் ஒரு பெரும் பாதி பசுக்கொலை புரிந்தவன். நீர் உனது மனைவி மக்களுடன் இங்கிருந்து உடனே புறப்பட்டு வேறு இடம் செல்க, தாமதியாதீர். சூதபுராணிகர் கூறுகிறார், இவ்வாறு கூறிய அவர்கள் கௌதமரை கற்கள் கொண்டு அடிக்கலாயினர். பலவாறான தீய சொற்களால் அவரை வைதனர். தீயவர்களால் துன்புற்ற கௌதமர், நீவர்களே, நான் இங்கிருந்து வேறு இடம் செல்கிறேன் என்று கூறி அவர்கள் கட்டளையை ஏற்று அந்நொடியிலேயே அங்கிருந்து 2 மைல்கள் தள்ளி சென்று அங்கு ஓர் ஆசிரமம் அமைத்துக் கொண்டார். ஆனால் இத்தீய முனிவர்களோ அங்கும் சென்று, உமக்கு இந்த பசுக்கொலை பாவம் உள்ளவரை நீர் எந்த ஒரு ஹோமமோ வேள்வியோ செய்யக்கூடாது. பிதர்களுக்கான கடன்களான வேள்வியோ தேவர்களுக்கான வேள்வியோ செய்யும் தகுதி உமக்கில்லை என்று மிரட்டினர். கௌதவரும் அவர்கள் கட்டளைப்படி எப்படியோ சிரமப்பட்டு 15 நாட்களை கடத்தினார். துக்கம் தாழாதவராய் திரும்ப திரும்ப அந்த முனிவர்களிடம் சென்று தன் பாவம் தீர்வும் தான் தூய்மை பெறவுமான வழியை கேட்கலானார். அவரது எளிமையை கண்ட முனிவர்கள், கௌதமரே, நீங்கள் செய்த பாவத்தை கூறிக்கொண்டே இந்நில உலகை மும்முறை பலம் பாருங்கள். பின் இங்கு திரும்பி வந்து 1 மாதம் கடும் விரதம் மேற்கொள்ளுங்கள். அதன் பின் இந்த பிரம்மகிரியை 100 முறை வலம் பாருங்கள். அப்பொழுதுதான் தங்களுக்கு தூய்மை ஏற்படும். அல்லது கங்கையை இங்கு வரவழைத்து அதில் நீராடுங்கள். பின் கங்கைக்கரையில் மண்ணினால் 1 கோடி சிவலிங்கங்கள் பிடித்து வைத்து முறைப்படி பூஜனை செய்யுங்கள். பின் மறுபடியும் கங்கையில் நீராடி இம்மலையை 11 முறை வலம் பாருங்கள். அதன் பின் 100 குடங்களில் கங்கை நீரை எடுத்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு உய்வுண்டாகும் என்று கூறினார்கள். முனிவர்கள் இவ்வாறு கூறவே அதே கௌதமர் மிக நல்லது என்று அப்படியே ஒத்துக்கொண்டார். மேலும், முனிவர்களே, நீங்கள் கூறியபடியே மண்ணினால் சிவலிங்கம் அமைத்து பூஜித்து இந்த பிரம்மகிரியையும் வலம் வருவேன் என்று கூறி பர்வதத்தை வலம் வந்தார். மண்ணினால் சிவலிங்கம் அமைத்து முறைப்படி பூஜித்தார். அகலிகையும் அவரது விரதத்திற்கு ஒத்துழைத்து பணிவிடை செய்தார். சீடர்களும் அவ்வாறே பணிவிடை செய்தனர். அத்தியாயம் 26. சூத புராணிகர் கூறுகிறார், கௌதம ரிஷி தனது மனைவியுடன் பரம பக்தியோடு பார்த்திவ சிவலிங்கத்தை முறைப்படி பூஜித்து வரவே சிவபிரான் மனம் மகிழ்ச்சி கொண்டு பார்வதி பிராட்டியுடன் தன் பிரமத கணங்கள் சூழ அவருக்கு காட்சியளித்து, முனிவரே, உனது உயர்ந்த பக்தி கண்டு மகிழ்ந்தோம். ஏதாவது ஒரு வரம் கேள் என்று திருவாய் மலர்ந்து அருளினார். பகவானது அழகிய திருமேனியைக் கண்டு மகிழ்ச்சியில் ஆழ்ந்த கௌதமர் பக்தி கடலில் மூழ்கி விழுந்து வணங்கி பலவாறு துதித்து பின் எழுந்திருந்து 2 கைகளையும் தலைமையே கூப்பி, இறைவா, என்னை பாவமற்றவனாக செய்ய வேண்டுகிறேன் என இறைஞ்சினார். சிவபிரான் கூறுகிறார், முனிவரோ, முனிவரே, நீ என்றோ புண்ணியம் செய்தவன், உலகில் செய்ய வேண்டிய கடைமடை நிறைவரச் செய்தவன். ஆகவே நீ பாவமற்றவன். தீயவர்களான இந்த முனிவர்கள் உன் பக்கல் கவடு சூழ்ந்தனர். உன்னை கண்டு இந்நில உலகத்தவர் தங்கள் பாவத்தை கழுவிக் கொள்வார்கள். என்னிடம் பக்தி செய்த நீயா பாவி? முனிவரே, உன் பக்கல் தவறு செய்த தீயவர்கள்தான் பாவிகள். அவர்களே தீய ஒழுக்கம் உடையவர்கள். அவர்கள்தான் கொலையாளிகள். அவர்களை ஏறெடுத்து பார்ப்பவர்களே பாவிகள் ஆவர். அவர்கள்தான் செய்நன்றி மறந்தவர்கள். அவர்களுக்கு என்றுமே நலன் விளையாது. சிவபிரான் கூறியதை கேட்ட மகர்ஷி பெரும் ஈர்ப்பு எய்தினார். மறுபடியும் சிவபிரானை வணங்கி நின்று கூறலானார். கௌதமர் வேண்டுகிறார், என் இறைவனே, அந்த ரிஷிகள் உண்மையில் எனக்கு மிகவும் நன்மையே செய்துள்ளனர். அவ்வாறு அவர்கள் செய்யவில்லை எனில் தங்களது தரிசனம் எனக்கு எவ்வாறு கிட்டும்? எனக்கு மங்களகரமான இந்த காரியத்தை செய்த மகர்ஷிகள் உண்மையில் சான்றோர்களே, போற்றத்தக்கவர்களே. இவர்களது தீய நடத்தையால் தான் எனது காரியம் முழுமையடைந்தது. கௌதம ரிஷி இவ்வாறு கூறவே சிவனார் மிகவும் மகிழ்ச்சி கொண்டார். கருணை பொங்கும் திருக்கண்களால் அவரை கடாட்சித்து பின் குரலானார், அந்தன சிரேஷ்டரே, நீயே புண்ணியவான். அனைத்து மகரிஷிகளிலும் நீரே உயர்ந்தவர். உம்மை கண்டு மகிழ்ந்தோம். ஆகவே உயர்ந்ததொரு வரத்தை பெற்றுக் கொள்வீர். கௌதமர் வேண்டுகிறார், இம் இறைவனே, நீங்கள் கூறுவது சரியே. சான்றோர்கள் 5 பேர் என்ன கூறுகிறார்களோ அல்லது செய்கிறார்களோ அது என்றுமே தவறுதலாக ஆகாது. ஆகவே நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். இறைவனே, தாங்கள் மகிழ்ந்தது உண்மையாகில் கங்கையை தாருங்கள். அது உலகிற்கு மிகுந்த நன்மை அளிப்பதாக ஆகும். தங்களை திரும்ப திரும்ப வணங்கி வேண்டுகிறேன். இவ்வாறு வேண்டிய கௌதம ரிஷி உலக நன்மையை கருதி சிவபிரானது 2 திருவடிகளையும் சிக்கர பிடித்துக் கொண்டு பன்முறை தொழுதார். சிவபிரானும் மண்ணுலக விண்ணுலக இரண்டிலும் உள்ள சாரமான நீரை பிரித்தெடுத்தார். இந்நீர் சாறு முன்பே சிவனாரால் பிரிக்கப்பட்டு காக்கப்பட்டதுதான். இதைத் தவிர தனது திருமண காலத்தில் பிரம்மதேவருக்கு அளித்தது போக மீதமிருந்த நீரையும் சேர்த்து இரண்டையும் கௌதமருக்கு அளித்தார். அப்பொழுது அந்த இரண்டு தீர்த்தங்களும் ஒன்றாக கலந்து கங்கை என்ற திருநாமத்துடன் அழகிய பெண்ணுரு கொண்டு நின்றது. இதை கண்ட கௌதம ரிஷி கங்காதேவியை வணங்கி துதித்தார். கங்கையே, நீங்கள்தான் புண்ணியசாலி, நன்மை செய்பவர். இந்நில உலகம் முழுவதையும் தூய்மையாக்கினீர்களே. ஆகவே நரகத்தில் இடர்பட இருக்கும் இந்த கௌதமனையும் தூயவன் ஆக்குங்கள். அதன்பின் சிவபிரான் கங்காதேவியை நோக்கி, கங்கையே, நீ இந்த கௌதமரை தூயவராக்கு, உடனே திரும்ப வராதே. இந்த வைவஸ்வத மன்மந்தரத்தின் 28வது கலியுகம் முடியும் வரை இந்நில உலகிலேயே இருப்பாயாக என்று கட்டளையிட்டார். கங்காதேவி கூறுகிறாள், மகாதேவா, எல்லா நதிகளிலும் என் பெருமை உயர்ந்தது என்பது உண்மையானால் தாங்கள் அம்பிகையுடன் தங்கள் பரிவாரத்துடனும் இங்கேயே தங்குவீர்களே ஆகில் அப்பொழுதுதான் நானும் இந்நில உலகில் தங்குவேன். இதை கேட்ட சிவபிரானும், கங்கையே, நான் கூறுவதைக்கு நான் வேறு நீ வேறல்ல, இருப்பினும் நீ வேண்டியவாறே நான் இங்கே தங்கியிருப்பேன், நீயும் இங்கேயே உலவிவா என்று திருவாய் மலர்ந்து அருளினார். சிவபிரான் இவ்வாறு கூறவே கங்காதேவியும் மனமகிழ்ந்து சிவனாரை போற்றி துதித்தாள். அச்சமயத்தில் தேவர்கள், முன்னோர்களான முனிவர்கள், உயர்ந்த புண்ணிய நதிகள், பல பல திருத்தலங்கள் ஆகிய அனைத்தும் திருமேனி தாங்கி அங்கு வந்து உற்றனர். அவர்கள் அனைவரும் கௌதமர், கங்காதேவி, சிவபிரான் ஆகிய மூவர்களையும் போற்றி புகழ்ந்து கொண்டாடினார்கள். அப்பொழுது கங்காதேவியும் சிவபிரானும் மிக மகிழ்ச்சி கொண்டு அவர்களை நோக்கி, தேவர்களே, உங்களிடம் மகிழ்ந்தோம், வேண்டிய வரம் கேளுங்கள் என்றனர். தேவர்கள் வேண்டுகிறார்கள், தேவதேவனே, நதிகளில் உயர்ந்த கங்காதேவியே, நீங்கள் மனம் மகிழ்ந்து உள்ளது உண்மையாகில் எங்களுக்கும் இந்நில உலக மக்களுக்கும் இன்பம் அளிப்பதற்காக நீங்கள் இருவரும் கருணை கொண்டு இங்கேயே நிலைத்து நிற்க வேண்டும். கங்காதேவி கூறுகிறார், தேவர்களே, அனைத்துலக மக்களுக்கும் பிரியத்தை செய்ய நீங்கள் அனைவரும் இங்கேயே தங்கக்கூடாது. நான் கௌதமரை தூயவராக்கி விட்டு வந்த வழியே செல்வேனாக. எனக்கு பெருமையும் தன்னையும் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொண்டது எப்படி? எனக்கு தனிப்பெருமை உண்டு என்பதை நீங்கள் இப்பொழுது இங்கு நிரூபித்து காட்டுவீர்களே ஆகில் நான் நிச்சயம் இங்கு தங்குவேன். தேவர்கள் கூறுகிறார்கள், அனைத்து நதிகளிலும் உயர்ந்தவளான கங்காதேவியே, அனைவருக்கும் உற்ற நண்பராக விளங்கும் வியாழ பகவான் எப்பொழுதெல்லாம் சிம்மராசியில் வந்து தங்குகிறாரோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் இங்கு வந்து தங்குவோம், இது நிச்சயம். 11 காலம் மக்களால் செய்யப்படும் பாவச்செயல்கள் இங்கு கழுவப்படுகின்றன, அதனால் நாங்கள் தூய்மை அற்றவர்களாக ஆவோம். அந்த பாவக்குவியல்களை கழுவி தூய்மை பெற நாங்கள் உன்னை நாடி இங்கு வருவோம். இந்த உண்மையை இன்று உனக்கு கூறுகிறோம். ஆகவே உயர்ந்த நதியே, தேவியே, அனைத்து உலகங்களுக்கும் அருள் வழங்கவும் எங்களது விருப்பத்தை பூர்த்தி செய்யவும் சிவபிரானும் தாங்களும் இங்கு நித்தியமாக வாசம் செய்ய வேண்டும். குரு பகவான் சிம்மராசியில் தங்கி நிற்கும் அந்த ஒரு வருடம் முழுவதும் நாங்களும் இங்கு தங்கியிருப்போம். அச்சமயத்தில் நாங்கள் அனைவரும் உனது இந்த நீரில் முக்காலங்களிலும் நீராடி சிவதரிசனம் செய்து தூய்மை பெறுவோம். பின் தங்களது அருளானை பெற்றுத்தான் நாங்கள் எங்கள் உன்னுலகம் திரும்புவோம். சூதர் கூறுகிறார், இவ்வாறு தேவர்களும் கௌதம மகரிஷியும் வேண்டியதால் சிவபிரானும் கங்காதேவியும் இங்கேயே தங்கலாயினர். அங்கு பாயும் கங்கா நதி கௌதமி நதி, அதாவது கோதாவரி என்றும், சிவபிரானது பார்த்திவலிங்கம், திரையம்பகேஸ்வர ஜோதிலிங்கம் எனவும் அன்று முதல் புகழ் அடைந்தன. இந்த ஜோதிலிங்கம் பஞ்ச மகா பாபங்களையும் நீக்கவல்லது. அந்நாள் முதற்கொண்டு வியாழ பகவான் சிம்மராசியில் வந்து தங்கும் அந்த வருடம் முழுவதும் அனைத்து தேவர்களும், புண்ணிய நதிகளும், புண்ணிய தலங்களும், புஷ்கரம் முதலிய புண்ணிய குளங்களும், கங்கை முதலிய நதிகளும், ஸ்ரீமன் நாராயணன் முதலிய மூர்த்திகளும் இக்கௌதமி நதியான கோதாவரி நதிக்கரையில் வந்து தங்குகின்றனர். அவர்கள் இங்கு வந்து தங்கும் காலம் வரை அவர்களது உலகில் அவர்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. அதாவது அவர்களை அவர்களது உலகில் உள்ளதாக நினைத்து பூஜித்த பயன் நமக்கு கிடைக்காது. எப்பொழுது அவர்கள் திரும்ப தங்கள் உலகிற்கு திரும்புகிறார்களோ அப்பொழுதுதான் அவர்களை பூஜிப்பதன் பயனை பெறலாகும். திரையம்பகேஸ்வரர் என்கிற ஜோதிலிங்கம் கௌதமி, அதாவது கோதாவரி நதிக்கரையில் உள்ளது. பல்வகையான பெரும் பாவங்களையும் நீக்கவல்லது. இச்சிவலிங்கத்தை தரிசிப்பது, பூஜிப்பது, துதிப்பது, வணங்குவது ஆகிய அனைத்தையும் செய்பவன் எல்லா பாவங்களிலும் இருந்தும் விடுதலை பெறுகிறார். கௌதம மகர்ஷியால் பூஜிக்கப்பட்ட இஜோதிலிங்கம் இந்நில உலகில் அனைத்து விருப்பங்களையும் அளிப்பது, பரவுலகில் முக்தியும் அளிப்பது. முனிவர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது அனைத்தையும் பற்றி கூறினேன் அல்லவா? இனி எதை பற்றி கேட்க விரும்புகிறீர்களோ கேளுங்கள், அதையும் சொல்லிவிடுகிறேன், ஐயம் வேண்டாம். அத்தியாயம் 27. ரிஷிகள் கேட்கிறார்கள், பெரியோரே, கங்கா தேவி நீர் உருவம் பெற்றது ஏன்? இவ்வளவு பெருமை அவ்வம்மையாருக்கு ஏற்பட காரணம் என்ன? கௌதம மகிழ்ச்சிக்கு இத்துணை துன்பங்கள் அளித்த அம்மகிழ்ச்சிகளின் கதி என்னமாயிற்று? தயவு செய்து கூறுங்கள். சூதர் கூறுகிறார், கௌதமன் வேண்டுதலையும் பிரம்மதேவர் சொற்படியும் கங்காதேவி பிரம்மகிரி மலையில் இருந்த அத்திமரத்தின் கிளைகளில் இருந்து நீராக பெருக்கெடுத்தாள். கௌதமரும் அவரது சீடர்களும் மற்றும் அங்கு குழுமி இருந்த மகிழ்ச்சிகளும் மகிழ்ச்சி பொங்க அந்நீரில் நீராடினர். கங்கை பிறக்கெடுத்த பிரம்மகிரியின் முகடு அன்று முதல் கங்காத்வாரம், கங்கை தோன்றிய இடம் என பெயர் பெறலாயிற்று. கௌதமருக்கு எதிர்த்தட்டாக இருந்து பழித்த மகிழ்ச்சிகள் அங்கு நீராடவ கங்கை உடனே மறைந்து அருளினாள். இதை கண்ட கௌதம ரிஷி உடனே அங்கு ஓடி வந்து, தாயே, இவர்கள் செல்வச் செருக்கால் அறிவிழந்தனர். அவர்கள் நல்லவர்களோ தீயவர்களோ தங்களை வந்தடைந்த புண்ணியத்தால் அவர்களுக்கு தரிசனம் தர வேண்டும் என வேண்டினர். அப்பொழுது கங்காதேவி வானதியாக, இவர்கள் தீயவர்கள், நன்றி கெட்டவர்கள், உண்ட வீட்டிற்கு ரண்டகம் நினைத்தவர்கள், இழிந்த சேனூக்கம் கொண்டவர்கள், வெளிவேஷக்காரர்கள், இவர்களை காணவே கூடாது என்று பதில் உரைத்தாள். இதை கேட்ட கௌதமர், தாயே, பெரியோர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் தெரியுமா? இன்னா சீதாரையும் ஒருக்காது அவருக்கும் உபகாரம் செய்வதை ஒருவனை தூயமன் ஆக்குவது என்று. இதை கேட்டு திரும்பவும் ஓர் அசரீர் எழுந்தது. கௌதமரே, நீர் கூறியது உண்மைதான். இருப்பினும் உலகின வழக்கினை ஒட்டி அவர்கள் பிராயச்சித்தம் செய்து கொள்ளட்டும். அவர்கள் இந்த பிரம்மகிரியினை நூற்றொரு முறை உன்னை முன்னிட்டுக் கொண்டு வலம் வர வேண்டும். அப்பொழுதுதான் இத்தீயவர்களுக்கு என்னை காணும் தகுதி கிடைக்கும். அவ்வாறு வானதி கூற கேட்ட முனிவர்கள் கௌதமரிடம் மன்னிக்க வேண்டி அம்மலையை நூற்றொரு முறை வலம் வந்தனர். கங்கை தான் மறைந்த அவ்விடத்திலிருந்து உடனே திரும்பவும் தோன்றினாள். அவ்விடம் குச்சாவர்த்தம் என்று பெயர் பெற்றது. அதில் நீராடுபவன் முக்தி பெற தகுதி பெறுகிறான். அவனது பாவங்கள் தொலைகின்றன, ஞானம் பெறுகிறான். இப்பொழுது தீயவர்களான முனிவர்கள் வெளுகி தலைகுனிந்து கௌதவனிடம் அன்பு கொண்டனர். இதை கேட்ட சௌனகாதி முனிவர்கள், சூதரே, நாங்கள் கேள்வியிற்றது வேறாக உள்ளதே. கௌதமர் சிரம் கொண்டு அவர்களை சபித்ததாகவன்றோ கேட்டிருந்தோம் என்றனர். சூதர் கூறுகிறார், முனிவர்களே, நீங்கள் கூறியதும் சரிதான். அது கற்பகால மாறுபாட்டால் நடந்தது. அதையும் தான் கூறுகிறேன், கேளுங்கள். பஞ்சத்தால் வாடி வருந்திய முனிவர்களைக் கண்டு இரக்கம் கொண்ட கௌதமர் வருணனை குறித்து கடுந்தவம் இயற்றினார். அதனால் குறைவற்ற நீர்ச்சொழுமையை பெற்று பல பெயர்களை பயிரிட்டார். அம்முனிவர்களுக்கு உண்டி வழங்கினார். இவ்வாறு இருக்க ஒரு நாள் முனிவர்களது தீய மனைவிகள் பொறாமையினால் நீர்நிலையில் தாங்கள் அவமானப்பட்டதாக தங்கள் கணவன்மார்களிடம் கூறி கௌதமரை வெறுக்க வைத்தனர். அப்பெண்கள் சொன்ன பேச்சை கேட்ட அம்முனிவர்களும் மஞ்சனையாக பலமற்ற பசு ஒன்றினை தோற்றுவித்து அதை வயல்களில் மேயவிட்டனர். தன் வயல்களில் பசு மேய்வதைக் கண்ட கௌதமர் ஒரு சிறு சோழக்கம்பை எடுத்து அதை விரட்டினார். சோழக்கம்பு பசுவின் மேல் பட்டதுதான் தாமதம். விதியின் வலியால் அது கீழே விழுந்து இறந்தது. இதை கண்ட தீய எண்ணம் கொண்ட முனிவர்கள் கௌதமர் பசுவை கொன்றார் என்று கூக்குரல் இட்டனர். கௌதமரும் அகல்யையும் சீடர்களும் இதை கண்டு வியந்தனர். கௌதமரோ, இவர்களது வஞ்சனையை அறிந்து சற்றே சிரம் கொண்டு, சிவன் அடியவனான எனக்கு துன்பம் தந்த தீயவர்களான நீங்கள் வேதத்தை வெறுப்பவர்களாக கடவீர்கள். இன்று முதல் முக்தி நல்கும் வேதம் வகுத்த நெறிமுறையான சிவத்தொண்டில் உங்களுக்கு ஈடுபாடு இல்லாமல் போகட்டும். உங்களுடைய மக்கச்செல்வங்களும் சிவன் அடியார்களாக இல்லாமல் போகட்டும். நீங்கள் நரகத்தில் இடர்படுங்கள். நீங்கள் புலையர்களாக கடவுது என்று சபித்தார். இதனால் அம்முனிவர்கள் சிவதர்மத்தை விடுத்தவர்களாக காட்சி என்பதில் வாழலாயினர். இனிவரும் கலியுகத்தில் இந்நிலை மேலும் பெருகும். சிவனிந்தை செய்பவர்களாக ஆவார்கள். முன்பு நான் கூறிய செய்தியும் இதுவும் பெரியோர்கள் கூறியதே. இதுவரை கௌதமி நதியின் தோற்றம் பாவம் தீர்க்கும் பெருமை, முக்தி தரும் திரையம்பகேஸ்வருடைய மகிமை முதலியன பற்றி கூறினேன். இனி வைத்தியநாத ஜோதிலிங்கத்தின் பெருமையை கூறுவேனான். சிவா.